இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 3 8வது அவதாரமாக ரிஷபதேவருடைய அவதாரத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிஷபதேவர் என்பவர் ராஜா நாபி அவர்களுக்கும் மேருதேவி அவர்களுக்கும் மகனாக பகவான் அவதாரம் செய்தார். கிருஷ்ணர் வந்து அவதாரம் செய்கின்றார். அவர் எதற்காக அவதாரம் செய்கின்றார் அப்படின்னா, எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி நம்ம வந்து பக்தி செய்து வாழ்க்கையை நிறைவு பெறுவது, பக்தி பாதை செய்து எப்படி வாழ்க்கையை நிறைவேற்றுவது அப்படிங்கிறதை பற்றி சொல்கின்றார். பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ பிரபுபாதர் எப்படி வாழ்க்கையில் 4 விதமான ஆசிரமங்கள், 4 விதமான வர்ணங்கள் இருக்கின்றன. என்னென்ன ஆசிரமம் பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம், இந்த மாதிரி 4 விதமான ஆசிரமங்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் 4 விதமான வர்ணங்கள் இருக்கின்றன. என்னென்ன வர்ணம் அப்படின்னா, சூத்ர, வைஷ்ய, சத்ரிய, பிராமண, இது வந்து 4 விதமான வர்ணங்கள் இருக்கின்றன. இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, எது உயர்ந்தது அப்படின்னா, சன்னியாசி ஆசிரமம் அப்படிங்கிறதா வந்து மிகவும் உயர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த சன்னியாசி ஆசிரமத்துக்குள்ளேயே 4 விதமான பிரிவுகள் இருக்கின்றன. என்ன அப்படின்னா, குட்டிச்சா, பகுதாக்கா, பிரிவிராஜகா, பரமஹம்சா அப்படின்னு 4 நிலைகள் இருக்கின்றன சன்னியாசத்தில். குட்டிச்சாக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, அவன் முதன்மையான ஒரு சன்னியாசி. அந்த சன்னியாசி என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து முழுமையாக வந்து அவர் முழுமையான சன்னியாசி கிடையாது. இப்போ தான் வந்து பயிற்சி பண்ணுறார், முதல் நிலைமையில் இருக்கிறார். சன்னியாசி எடுத்த உடனே முதல் நிலைமையில் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா, அந்த கிராமத்தினுடைய எல்லை ஓரத்தில் அவர் தங்கிடுவார். அங்கே தங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ணுவார், அவருடைய அவர் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற குடும்பஸ்தர்கள், குடும்ப அவருடைய மனைவி, மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவார்கள், அவர்களுக்கு உண்ணுவதற்காண்டி பிரசாதத்தை அவருக்கு கொடுப்பார்கள். இந்த குட்டிச்சா சன்னியாசி என்கிறவருக்கு ஏன் அப்படின்னா, அவர் முதன்மையான நிலையில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்ச காலத்துக்கு அவருடைய குடும்பத்தினர்கள் உதவி செய்வார்கள், வேறு உணவு மட்டும். அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, குடும்பத்தில் எவ்வளோ பற்றுதல்கள் இருக்கோ அதை விட கொஞ்சம் பற்றுதல்கள் கம்மியாக வந்து ஒரு கிராமத்தினுடைய எல்லை பகுதியில் தங்கி அவர் பக்தியை பயிற்சி பண்ணுகிறார். அதுக்கப்புறம் பகுதாக்கா அப்படிங்கிற சன்னியாசி நிலைமை. பகுதாக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த குட்டிச்சா நிலைமையில் இருக்கும்போது வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் ஏற்றுக்கொள்வார். அதுக்கப்புறம் எப்போ பகுதாக்கா அப்படிங்கிற ஒரு சன்னியாசி நிலைமைக்கு வராரோ, அப்போ அவர் என்ன பண்ணுவார், குடும்பத்தில் இருக்கிற யார்கிட்டையும் அதுக்கப்புறம் எந்த விதமான உறவுகளும் வைத்துக்கொள்ள மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், அந்த கிராமத்திலேருந்து கிளம்பி போயிடுவார். கிளம்பி வேற எங்கன்னா போயிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவர் சாப்பாட்டுக்கு வீடு வீடாக போயிட்டு வாங்கி சாப்பிடுவார் அவர். அதான் வந்து அவருடைய நிலைமை பகுதாக்கா அப்படின்ட்டு. அந்த பகுதாக்கா அப்படிங்கிறவரு ஒரே இடத்துல ஒரே வீட்டில் போயிட்டு உக்காந்துட்டு அவருக்கு எடுத்து என்ன தேவையோ எல்லாத்தையும் வசூல் பண்ண மாட்டார். எல்லா வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குவார். ஏன் அப்படின்னா, எப்போ ஒரு சன்னியாசி நம்ம வந்து ஒரு தர்மம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சரியாக சன்னியாசிக்கு வந்து ஒரு உணவு அளிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கிரகம் தூய்மை அடைந்து விடும். அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறார், சன்னியாசி எல்லாருடைய வீட்டுக்கும் வந்து போகிறார். அதுக்கப்புறம் பரிவிராஜகா. பரிவிராஜகா அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் போயிட்டு பக்தியை வந்து பிரச்சாரம் செய்வார், கிருஷ்ண பக்தியை வந்து பிரச்சாரம் செய்வார். பரிவிராஜகா அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பரமஹம்சர். பரமஹம்சர் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு பரிவிராஜகா சன்னியாசியை வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்து முடிக்கிறாரோ, அவருடைய நோக்கத்தை எல்லாம் பூர்த்தி அடைந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து, தனிமையான ஒரு இடத்துல உட்கார்ந்து முழுக்க முழுக்க பக்தியை பிரச்சாரம் வந்து அவர் வந்து பயிற்சி செய்கிறார். எப்படி சொல்ல, ஹரிதாஸ் தாக்கூர் பார்த்தீங்க அப்படின்னா, 3 லட்சம் தடவை வந்து பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரி ராம 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 ஹரி ஹரி அப்படின்ட்டு 3 லட்சம் தர வந்து ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் பகவானுடைய நாமத்தை சொல்வார். இதெல்லாம் வந்து பரமஹம்சர்களுடைய நிலை. அதுபோல 4 விதமான ஆசிரங்கள், 4 விதமான வர்ணங்கள் இருக்கின்றன. சன்னியாசத்திலும் 4 விதமான நிலைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ரிஷபதேவர் வந்து வாழ்க்கையில் எப்படி நம்மளோட வாழ்க்கையை வந்து பரிபூர்ணமும் அடைய செய்வது அப்படிங்கிறதை பற்றி உபதேசிக்கின்றார். அவருக்கு வந்து குழந்தை வளர்ந்து வந்து அவருடைய பிறப்பினுடைய சரித்திரத்தை பார்த்தோம், தோன்றது அவருடைய அவதாரத்தினுடைய சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய அப்பா யார் அப்படின்னா நாபி. அரசர் வந்து நாபி மேருதேவி அவர்களுக்கு புதல்வனாக பகவான் தோன்றினார். அப்போ என்ன பண்ணுறார், நாபி அப்படிங்கிறவர் வந்து பகவானை நோக்கி ஒரு யக்னம் பண்ணுகின்றார். பிராமணர்கள், தகுதி வாய்ந்த ஒரு பிராமணர்களை கூப்பிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் வந்து யாகங்கள் யக்னங்கள் செய்கின்றனர். அப்படி செய்யும் பொழுது பகவான் வந்து விஷ்ணுவே சாக்ஷாத் விஷ்ணு அவர்கள் செய்யக்கூடிய யாகத்தின் மகிழ்ச்சியால் சாக்ஷாத் விஷ்ணுவை வந்து அங்கே வந்து தோன்றுகிறார். அப்படி தோன்றும் பொழுது இவர்களுக்கு எல்லாமே பயங்கரமான ஒரு ஆனந்தம். ஏன்னா விஷ்ணுவை பார்க்குற தரிசனம் செய்வது மிகவும் கஷ்டம். அது வந்து பக்தர்கள் செய்த யாகத்தினுடைய மனம் மகிழ்ச்சி அடைந்து பகவான் என்ன பண்ணுறார், தரிசனம் கொடுக்கின்றார். அப்போ தரிசனம் கொடுக்கும் பொழுது சங்கு சக்கர கதா பத்மத்தோட மிகவும் அழகான உடை அணிந்து கொண்டு அவருடைய ஸ்ரீவஸ்தம் கௌஸ்துபம் வந்து அழகான வந்து மாலைகள்லாம் வந்து இருக்கிறது. அந்த மாலைகளில் நிறைய வந்து ரொம்பவும் அப்படியே அழகழகழகழகான மாலைகள்லாம் போட்டிருக்கார் பகவான். அப்படியே சுந்தரமாக இருக்கார். வேணும் குணந்தமரவிந்த தலாயதாட்சம் பர்காவதம் சபசி தாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவான் ரொம்பவும் அழகாக வந்து சுந்தரமாகவும் திருவேணியோட ரொம்பவும் அற்புதமாகவும் அழகாகவும் வந்து இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது இவர்களுக்கு வந்து ஒன்றும் புரியவில்லை. நாபி அவர்களுடைய பிராமணர்கள் எல்லாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. நாபி சொல்றார், எப்படி ஒரு பரம்மையால ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து பயங்கர செல்வம் வந்துருச்சு அப்படின்னா அவனால என்ன பண்றதுனே சொல்ல முடியும். அவனால என்ன பண்றதுனே தெரியாது. அவனுக்கு அவனுடைய குதூகலத்துக்கு ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லாம ஆயிடும். அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்ணுறது அப்படிங்கறதே வந்து தெரியாது. இப்ப நமக்கே சாதாரணமா ஒரு 100 கோடி ரூபாய் லாட்டரியில விருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது விலை போகிறதில்ல நமக்கு, அது நல்லா தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் வந்து 100 கோடி ரூபாய் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணுவான், நமக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தலைகளாக புரியவே புரியாது. அதுபோல் நாவி சொல்கிறார், எப்படி ஒரு பரம ஏழைக்கு வந்து ஒரு பணம் பயங்கரமாக கிடைத்ததால் அப்படின்னா அவனால் என்ன பண்ணுறதுன்னு அந்த சந்தோஷத்தில் சொல்லவே முடியாதோ அதுபோல் எங்களுக்கு வந்து இருக்கிறது உங்களுடைய தரிசனம் அப்படின்ட்டு நாபி வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் பகவான்கிட்ட கேட்குறார்கள், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாபி என்ன பண்ணுறார், வந்து பகவானை ஸ்துதி பாடுகின்றார், பிரார்த்தனை செய்கின்றார். பிரார்த்தனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், விஷ்ணு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும் பொழுது உங்களை மாதிரியே வந்து எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்றார். அப்போ விஷ்ணு சொல்கிறார், என்ன மாதிரி குழந்தை எங்கே போய் தேடுவது, எனக்கு சமமானவரோ எனக்கு உயர்ந்தவரோ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அவதாரமாக வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுவார், மறைந்து விடுவார். அதுக்கப்புறம் நாபிக்கும் மேருதேவருக்கும் அழகாக வந்து ரிஷபதேவர் வந்து பகவான் வந்து அவதாரம் செய்கின்றார். அப்படி அவதாரம் செய்யும் பொழுது பகவானுடைய உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா மங்களகரமான வந்து குறிகள்லாம் இருந்துச்சு, அறிகுறிகள்லாம். நம்மளே இது வந்து அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, எப்போ வந்து ஒரு அவதாரமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்களோட திருவடியிலையும் திரு கைகளிலையும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு அதிசய அறிகுறிகள்லாம் இருக்கும். அதிசய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, காலில் பார்த்தீங்க அப்படி திருவடியில் பார்த்தீங்க அப்படின்னா மீனுடைய அறிகுறியும், மீனை வந்து தாமரை, அதுக்கப்புறம் குடை, அது போன்ற சங்கு சக்கரம் கதம் பத்மா இதெல்லாமே அவர்களுடைய அவர்களோட திருவடியிலையும் திருகையிலையும் வந்து அறிகுறிகள் நிறைய இருக்கும். அப்படி வந்து ஒரு அவதாரமாக இருந்தால் இப்படி இருக்க வேண்டும். நம்ம சாதாரண மனுஷனை வந்து அவதாரம் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட கையும் காலங்க காமிங்க, அவருக்கு அவரோட கையவும் காலையும் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவர் அவதாரமா இல்லையா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அதிசயா வந்து அதிசயமான வந்து அறிகுறிகள்லாம் வந்து அவர்களோட கையில் அவதாரமாக இருந்தால் இருக்கும். அப்படி ரிஷபதேவருடைய கையிலையும் வந்து அவருடைய திருகைகளையும் திருவடியிலையும் வந்து நிறைய அதிசய அறிகுறிகள் வந்து காணப்பட்டன. அதுக்கப்புறம் வந்து அவருடைய தாயும் தந்தையும் எப்போ வந்து ரிஷபதேவர் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், குருகுலத்தை நோக்கி போகிறார். அவர் பகவான், அவர் குருகுலம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் எதத்தாச்சரத்தி, எப்படி ஒரு அரசன் எப்படி ஒரு தலைவன் பழகிக் கொள்கிறானோ அதுபோல் சாதாரண மக்களும் செய்வார்கள். அதுபோல் இவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி குருகுலத்துக்கு போகிறார். குருகுலத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு 100 குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார். அந்த 100 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதில் முதலாக இருக்கிற மகனுடைய பெயர் தான் இந்த பரதர். அவருடைய பெயர்னால தான் நம்மளுடைய இந்தியாவுக்கு என்ன பெயர் வந்துச்சு அப்படின்னா பாரத கண்டம், பாரத வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ரிஷபதேவருடைய புதல்வனான பரத் மகாராஜர்களிருந்து தான் வந்து பாரத வருஷம் அப்படிங்கிறதே வந்து வந்துச்சு. அப்படியே அந்த புத்திரர்களுக்கு எல்லாருக்குமே வந்து உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் செய்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து சாதாரணமாக வேலை செய்யாதீர்கள், நான் வந்து உடம்பு அப்படின்னு நினைத்து வேலை செய்யாதீர்கள், நம்ம ஆத்மா அப்படிங்கிறத நினைத்து பிரம்ம சௌக்கியம் அனந்தம் ஆன்மீக சுகத்தை அடைவதற்காக எல்லோரும் முயற்சி செய்யுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த பௌதிக சுகத்தை பௌதிக உலகத்தில் இருக்கிற சுகம் அப்படின்னு தற்காலிகமான ஒரு சுகம். அது வந்து சொல்கிறார், எப்படி ஒரு பறவை இருந்தாலும் சரி, அது ஒரு பன்னி இருந்தாலும் சரி, அந்த பன்னிக்கும் பறவைக்கும் கூட இந்த சாதாரண சுகம் வந்து கிடைக்கின்றன. அதனால் புத்திரர்களே, நீங்கள் இந்த சாதாரண சுகத்திற்காண்டி எந்த விதமான காரியத்தையும் செய்யாதீர்கள். பிரம்ம சௌக்கியம் அனந்தம், எப்படி பக்தி பாதை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் வந்து சுகம் அதிகரித்து கொண்டே இருக்கும். சைதன்ய மகாபிரபு சொல்லார், ஆனந்தாமுதி வர்த்தனம். அப்போ வந்து சுவையை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த பௌதிக உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சுகம் அப்படின்னா, எப்படி கடலில் போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன வந்து ஒரு குமிழ் குமிழாக வரும். அந்த குமிழ் என்ன பண்ணும், அப்படியே குமிழ் இருக்கும், ஒரு முட்டை முட்டை மாதிரி இருக்கும், அது என்ன பண்ணும், ஒரு அரை நொடி பொழுதுல அப்படியே பட்டுன்னு மறைஞ்சிடும். அப்படி குமிழ் மாதிரி அப்படி மேலே வரும், அப்படி மறைஞ்சிடும், மேலே வரும், அப்படி மறைஞ்சிடும். அது போல் இந்த உலகத்தில் இருக்கிற சுகங்களும் அப்படிதான் இருக்கும். எங்கேயோ வந்து கடலில் வந்து குமிழ் மாதிரி ஏதோ வருதே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே பட்டுன்னு வந்து மறைஞ்சிடும். அதுபோல் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற சுகங்களும் அதுபோல் தான் அப்படின்னு ரிஷபதேவர் வந்து சொல்கிறார். அதனால் புத்திரர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து பிரம்ம சௌக்கியம் அனந்தம் அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் பகவான் வந்து ரிஷபதேவர் ஐந்தாவது கண்டத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் மிகவும் அழகாக நிறைய உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சமயம் இருந்தால் அதை படித்து பாருங்கள். மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் ரிஷபதேவர் வந்து கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒருவர் வீட்டில் இருந்தே கூட பகவத் பக்தியை எவ்வாறு வந்து பயிற்சி செய்வது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் சொல்கிறார், அதுக்கப்புறம் ஒரு உபதேசத்தை சொல்கின்றார், நம்ம வந்து பகவான் வந்து பக்தியை வந்து பக்தர்களிடம் கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம எப்போ பக்தர்களுக்கு சேவை செய்கிறோமோ அப்போ வந்து நமக்கு பக்தி வரும். நம்ம எத்தனை வருஷம் காஞ்சிபூர்ணர், காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபூர்ணர் அப்படின்னு வந்து பகவானுக்கு நிரந்தோறும் வரதராஜருக்கு சேவை செஞ்சு கொண்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்கிறார், நான் எப்போ வைகுண்டம் போவேன் அப்படிங்கிறது, நீ எப்படி வைகுண்டம் போக முடியும், நீ வந்து பக்தர்களுக்கு சேவையே செய்யலையே, பக்தர்களுக்கு சேவை செய்தால்தான் வைகுண்டம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ பட்டுன்னு வந்து எல்லாம் பண்ண என்ன பண்ணுவார், சாமரம் மயிலறைகள்லாம் வந்து வீசிக்கிட்டே இருப்பார். அடா சாமி அப்படி சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவார், ரொம்ப நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு ரங்கநாத வந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி புறப்பட்டு சென்று விடுவார். அதுபோல் நம்ம வந்து பகவானுக்கு எவ்வளோ வருஷம் சேவை செய்தாலும் நமக்கு வந்து பக்தி எப்போ பிறக்கும் கிடைக்கும் அப்படின்னா, எப்போ வந்து நம்ம பக்தர்களுக்கு சேவை செய்கிறோமோ, பகவானுடைய பக்தர்கள் தூய பக்தர்களுக்கு சேவை செய்தோம் அப்படின்னா பக்தி நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் வந்து ரிஷபதேவர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் யாருமே வந்து குரு, தகப்பன், தாய், அதுக்கப்புறம் வந்து கணவன், யாருமே வந்து தேவர்கள், இந்த பதவியை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னா, எப்போ வந்து நம்மளை நம்பி இருப்பவர்கள் நம்மளோட குழந்தைகளை கரை சேர்க்கவில்லையோ, பிறப்பு இறப்பு நோய் துன்பம் இதிலிருந்து எப்போ நம்ம வந்து விடுவிக்க முடியலையோ, அப்போ வந்து நம்ம தாயாகவும் தந்தையாகவும் கணவனாகவும் குருவாகவும் தேவிகளாகவும் தேவர்களாகவும் அந்த பதவியை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத ரிஷபதேவர் வந்து சொல்கிறார். இதுபோல் பல விதமான உபதேசங்களை ரிஷபதேவர் வந்து கொடுத்திருக்கிறார். மிகவும் அழகான ஸ்ரீமத் பாகவதத்தில் எல்லாமே இருக்கிறது.